அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 31 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குபவர் முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தியரங்கில் இலங்கையின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு பெண் கொல்லப்பட்டிருப்பது பற்றிய செய்தி.
This car has been following us on three other things from Kotehena Kovil.
இலங்கையில் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிற்காக பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதில்லை என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கும் நிலையில் இது குறித்து கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனின் கருத்து.
சில சமயம் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தான் இந்த தேர்தலில் ஈடுபட்டால் தவிர்க்க முடியாமல் விருப்பு வாக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை கூறியிருக்கலாம்.
தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கோரி நீண்ட காலமாக போராடி வந்த சசிபெருமாள் அப்படியான ஒரு போராட்டத்தின் போது உயிரிழந்திருப்பது பற்றிய தகவல்.
அதுவரைக்கும் அமர்ந்திருந்த சசிபெருமாள் சற்று அந்த அவர் இருந்த பகுதியில் சரிந்து படுத்திருக்கிறார். அவர் இப்ப மேலே சென்று பார்த்த பொழுது அவர் ஏற்கனவே இறந்திருப்பது தெரிய வந்தது.
குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு சீனாவின் பெய்ஜிங் நகரம் தேர்வு செய்யப்பட்டிருப்பது பற்றிய செய்தி ஆகியவை இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன.
செய்திகள் வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
ரஷ்யாவின் முன்னாள் உளவு அதிகாரி அலெக்சாந்தர் லிட்வினன்கோ 9 முன்னர் கொலை செய்யப்பட்டதுடன் ரஷ்ய அரசுக்கு தொடர்பு இருப்பதாக பிரிட்டிஷ் பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டை ரஷ்யா நிராகரித்துள்ளது.
It is certain that the Russian state ordered this murder.
லிட்வினன்கோவின் மரணம் குறித்து லண்டனில் நடைபெற்ற விசாரணையை ரஷ்யா நம்பவில்லை என ரஷ்ய அதிபர் மாளிகையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மறுக்க முடியாத அறிவியல் சான்றுகள் 2 ரஷ்ய பிரஜைகளின் குற்றத்தை நிரூபித்துள்ளதாக இதுகுறித்து விசாரணையில் போலீசார் தெரிவித்தனர். ஆனால் அந்த இருவரும் இதனை மறுத்துள்ளனர். சந்தேகமின்றி ரஷ்ய அரசாங்கமே இந்த கொலைக்கு உத்தரவிட்டது என லிட்வினன்கோவின் குடும்ப வழக்கறிஞர் ஒருவர் இன்று நீதிமன்றில் தெரிவித்தார். லிட்வின்கோவின் கொலை செய்ய பயன்படுத்திய பொலோனியம் 210 என்கின்ற கதிர்வீச்சை வெளியிடும் பொருள் 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மாஸ்கோவிலிருந்து லண்டனுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் லிட்வின்கோவின் குடும்ப வழக்கறிஞர் தெரிவித்தார்.
கினியில் நடைபெற்ற மருத்துவ பரிசோதனை முடிவுகளில் எபோலா வைரஸ் நோய் கிருமியிடமிருந்து 100% பாதுகாப்பு அளிக்கும் தடுப்பூசியின் செயற்பாட்டை உலக சுகாதார அமைப்பு பாராட்டியிருக்கிறது.
We define rings against infected person and these rings
உயிர்கொல்லியான எபோலா நோயின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு உதவக்கூடிய பயனுள்ள தடுப்பூசியை கண்டறியும் தருவாயில் ஒட்டுமொத்த உலகமும் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. எபோலா நோய் கிருமியால் பாதிக்கப்பட்டவர்களுடன் வாழ்பவர்களுக்கும் அந்த நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்புள்ளவர்களுக்கும் சுமார் 1000 பேருக்கும் என உடனடியாக இந்த தடுப்பூசி மருந்து அளிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது. தடுப்பூசி அளிக்கப்பட்டு 10 பிறகும் எபோலா நோயால் இவர்களில் யாரும் பாதிக்கப்படவில்லை. இந்த தடுப்பூசிக்கு இதுவரை உரிமம் அளிக்கப்படவில்லை. ஆனால் பெருமளவில் இத்தடுப்பூசிகளை விநியோகிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன.
அமெரிக்கா சுமார் 1 ஜப்பானின் உயர்மட்ட அரசியல்வாதிகள் மற்றும் வணிகத் தலைவர்களை உளவு பார்த்து வந்ததாக விக்கிலீக்ஸ் இணையதளம் வெளியிட்டுள்ள புதிய ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பானின் அமைச்சரவை அலுவலகம், ஜப்பான் வங்கி அதிகாரிகள் மற்றும் சில முன்னணி ஜப்பானிய நிறுவனங்கள் போன்றவற்றின் தொலைபேசி உரையாடல்கள் இடைமறித்து உளவு பார்க்கப்பட்டதாக விக்கிலீக்ஸ் இணையதளம் பட்டியலிட்டு வெளியிட்டுள்ளது. டாப் சீக்ரெட் என பெயரிடப்பட்ட அமெரிக்க உளவுத்துறை அறிக்கையொன்று காலநிலை மாற்றம் மற்றும் சர்வதேச வர்த்தகம் குறித்த கொள்கை பற்றி ஜப்பானில் நடந்த முக்கிய விவாதங்களை வெளிப்படுத்துவதாய் தெரிகிறது.
யுக்ரைனின் கிழக்கு பகுதியிலிருந்து பிரிந்து சென்ற பிராந்தியங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சுயாட்சி வழங்குவதற்காக அரசியலமைப்பில் திட்டமிட்ட மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த வருடத்தின் முற்பகுதியில் பெலாரஸ் நாட்டின் தலைநகர் மின்ஸ்கில் ஏற்பட்ட ஒரு சமாதான உடன்படிக்கையின் பகுதிதான் இந்த பிரேரணை. யுக்ரைனிய படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் உள்ள மோதல்களை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கிலேயே இந்த மாநாடு நடத்தப்பட்டது. திட்டமிட்ட இந்த திருத்தங்களின் மீதான 2 யுக்ரைனிய நாடாளுமன்ற வாக்கெடுப்புகளுக்கு உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வழி செய்கிறது. இதற்கிடையே கிழக்கு பிராந்தியங்களான டொன்யட்ஸ்க் மற்றும் லுஹான்ஸ் பகுதியில் தாமாகவே குடியரசு பிரகடனம் செய்து கொண்ட 2 பிராந்தியங்களுக்கு எந்தவித சுயாட்சி உரிமைகளையும் அளிக்கக்கூடாது என்று யுக்ரைனின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக பிபிசியின் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
இரண்டு போர்க்கப்பல்களை ரஷ்யாவிற்கு விற்பதற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான இழப்பீட்டை செலுத்துவதற்கு பிரான்ஸ் இணங்கியுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
டோக்கியோ எலக்ட்ரிக் பவர் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாகிகள் 3 பேர் 4 வருடங்களுக்கு முன்னர் ஃபுகுஷிமாவில் நடந்த அணு உலை பேரழிவை தடுக்க தவறிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளவிருக்கிறார்கள்.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
தொடரும் இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் நடத்திய துப்பாக்கி தாக்குதலில் ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கிறார். இது தன்னை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என நிதியமைச்சர் ரவி கருணநாயக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை அளிக்கிறார் பிரதீப் புனிதசீலன்.
இலங்கையின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் நடத்திய துப்பாக்கி தாக்குதலில் பெண்ணொருவர் கொல்லப்பட்டார். 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கொழும்பு நகரில் ஆளும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தலைமையில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தெரிவித்த ரவி
கருணாநாயக்கர், we basically suddenly we found there was a gust of firecracker going on.
அரசியல் ஆதரவாளர்கள் 500 அல்லது 600 பேருடன் துமிந்தல் வீதி ஊடாக போய்கொண்டிருந்தோம். அப்பொழுது கூட்டத்தை நோக்கி திடீரென்று சரமாரியாக பட்டாசு வெடித்தது. அந்த நேரம் அங்கு திடீரென்று வந்த கருப்பு நிற வாகனம் ஒன்று மக்களை குறிவைத்து விட்டு சென்று விட்டது. அதன் பின்னர் தான் இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று எனக்கு
தெரியும்.
கொட்டாஞ்சேரியிலிருந்தே கருப்பு நிற காரொன்று தங்களை பின்தொடர்ந்து வந்ததை பலரும் கவனித்திருக்கிறார்கள் என்றும், இந்த வாகனத்தில் இருந்தவர்களே தங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் ரவி கருணாநாயக்க கூறியிருக்கிறார். துப்பாக்கிதாரிகள் அனைவருமே முகமூடி அணிந்திருந்தார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் தன்னை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என ரவி கருணாநாயக்க கூறியிருக்கிறார்.
நிச்சயமாக இது என்னை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலே. அதனை தவிர வேறு ஒன்றும் இதில் இல்லை. முதற் தடவை நான் அண்ணளவாக 20 அடி தூரத்திலேயே இருந்தேன். என் மீதான குறி
தவறிவிட்டது.
இது தொடர்பாக காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் ருவான் குணசேகரவிடம் கேட்டபோது கார் ஒன்று பிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நடக்க இருக்கும் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தற்போது உச்சக்கட்டத்தில் நடந்து வருகின்றன. அரசியல் கட்சிகள் தேர்தல் விதிமுறைகளில் ஈடுபட்டதாக தேர்தலை கண்காணிக்கும் அமைப்புகள் தெரிவித்தாலும், இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பிரதமர் பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடுகிறார்.
செய்தி குறிப்பை அளித்தவர் பிரதீபன் புனிதசீலன். இலங்கையில் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்காக பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதில்லை என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக பிரச்சாரம் செய்யப்போவதில்லை என்று வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சரான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கும் அறிக்கையில், கூட்டமைப்பினர் என்னை வடமாகாண முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவர்களது தேர்தல் களங்களில் அக்கட்சி வேட்பாளர்களுக்காக பேசுவது எனக்கு அழகல்ல என்று தான் கருதுவதாக கூறியுள்ளார். மேலும், மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுடன் அந்யோன்யமாக இயங்குவது எனக்கு பிரச்சனை இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். போருக்கு பின்னரான புனர் நிர்மாண நடவடிக்கைகள் மக்களின் தேவைகளை அனுசரித்து நடத்தப்படாமல் தான் தோன்றித்தனமாக நடைபெற்று வருவது மன வருத்தத்தை தருவதாகவும் விக்னேஸ்வரன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியான தீர்வுகள் கிடைக்கும் வரை எந்த காலத்திலும் அமைச்சரவை பதவிகளை எமது பிரதிநிதிகள் ஏற்கக்கூடாது என்பதே தனது கருத்து என்றும் விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். அப்படி அமைச்சரவை பதவியை ஏற்றுக்கொண்டால் கூட்டு பொறுப்பு என்ற வகையில் அமைச்சர்கள் சுதந்திரம் இழந்து மக்களின் எதிர்பார்ப்பை கைவிட வேண்டி வரும் என்றும் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனின் கருத்து குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன நினைக்கிறது என அக்கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனிடம் கேட்டேன்.
இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் தான் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை செய்வார்கள். ஆனால் அதில் என்ன ஒரு அம்சம் இருக்கின்றது, விருப்பு வாக்கு சம்பந்தமான விடயம். சில சமயம் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தான் இந்த தேர்தலில் ஈடுபட்டால் தவிர்க்க முடியாமல் விருப்பு வாக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை கூறியிருக்கலாம். அவர் சமீபத்தில் என்னுடன் பேசவில்லை. இதற்கு மேலதிகமாக நான் இந்த விடயம் சம்பந்தமாக எதையும் கூற முடியவில்லை. தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய விடயங்களை நாங்கள் மேற்கொள்வோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கும் நிலையில் வவுனியாவில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை அளிக்கிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வட இலங்கையில் தேர்தல் பரப்புரைக்காக சூறாவளி பயணம் ஒன்றை மேற்கொண்ட ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் மூலம் உருவாக்கப்பட்ட நல்லாட்சியை வலுப்படுத்துவதற்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வலுவான நிரந்தர நாடாளுமன்றம் ஒன்றை உருவாக்குவதற்கு வடபகுதி மக்கள் தமக்கு ஆணை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கின்றார். முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களுக்கு விஜயம் செய்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அங்கு இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் உரையாற்றிய போது அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கும் தென்னாப்பிரிக்காவை பின்பற்றி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கின்றார்.
மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இன்று சிறைச்சாலைகளிலே விசாரணைகளை நிகழ்கின்ற உங்களது சகோதரர்களை நாங்கள் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்ற உறுதியை கருதியிருக்கிறோம். காணாமல் போனவர்களை அடையாளப்படுத்தி அவர்களது குடும்பங்களுக்கு நஷ்டங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கான புதிய சட்ட திட்டங்களை புதிய பாராளுமன்றத்தில் கொண்டு வர உள்ளோம். அதாவது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அதிகமான விதவைகளை கொண்ட குடும்பங்களுக்கு இருக்கின்றீர்கள், அந்த விதவைகளது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இலங்கையில் முழுவதும் அதிகமாக விதவைகளை கொண்ட பெண் தலைவிகள் இருக்கிறார்கள், அதிகமாக இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்திலே. எனவே இவ்வாறான விதவைகளது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உதவி செய்வதற்கு பிரதான மத்திய நிலையம் ஒன்றை கொழும்பிலும் தெற்கிலும் நிர்மாணிக்காமல் கிளிநொச்சியில் நிர்மாணிப்பதற்கு திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். எனவே வடக்கிலே அங்கவீனமுற்றவர்களுக்காக விசேட தேவைகள் உள்ளவர்களுக்கான பிரதான அலுவலகம் ஒன்றை கிளிநொச்சியிலே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்கு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் எல்லோரும் உள்வாங்கி இருக்க வேண்டும்
என்றார் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பாக அது தொடர்பிலான இலங்கையின் ஆலோசனைகள் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
செப்டம்பர் மாதம் எக்ஸாஜாசிங்க மானுமிகம் கமிட்டிய வார்த்தை வேணும் அப்பே பிரச்சாரி இட்ட வடிகால்யாரனை சிலபி லபலது.
செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையுடைய அந்த ஜெனீவாவுடைய மனித உரிமை அறிக்கை வரையறுக்கிறது. எங்களுடைய அந்த ஆலோசனைகளை முடிவுகளை அதற்கு முன்னர் வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். நாங்கள் இலங்கையுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைய செயல்படுவோம். அதுபோன்றும் நாங்கள் இந்த பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சத்திய ஆணைக்குழு ஒன்றை நாங்கள் நியமிப்பதற்கும் ஆலோசனை வழங்கியிருக்கின்றோம்
என்றார் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 10,000 வீடுகளையும் வவுனியா மாவட்டத்தில் 12,000 வீடுகளையும் அமைப்பதுடன் இளைஞர் யுவதிகளின் வேலைவாய்ப்புக்காக மிக பெரிய அளவிலான திட்டம் ஒன்றை செயற்படுத்த உள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த பரப்புரை கூட்டங்களில் மூழ்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன், வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் ரிசாத் பதியுதீன் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
செய்தியாளர் மாணிக்க வாசகம். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி சில இந்திய செய்திகள். தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூட வேண்டுமென நீண்ட காலமாக போராடி வந்த சசி பெருமாள் இன்று உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதற்கான ஒரு போராட்டத்தின் போதே அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து ஒரு செய்தி குறிப்பு. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூட வேண்டுமென நீண்ட காலமாக போராடி வந்த சசி பெருமாள் இன்று உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதற்கான ஒரு போராட்டத்தின் போதே அவர் உயிரிழந்தார். அவரது உடல் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு கேரள எல்லையில் உண்ணாமலை கடை என்ற இடத்தில் பல மதுக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த மதுக்கடைகளை மூட வேண்டுமென கோரி அந்த ஊராட்சியின் தலைவர் ஜெயசீலன் என்பவர் தீக்குளிக்கும் போராட்டத்தை இன்று அறிவித்திருந்தார். இந்த போராட்டத்தில் சசி பெருமாளும் கலந்து கொள்வார் என்று கூறப்பட்டிருந்தது. இதற்கு பிறகு என்ன நடந்தது என அங்கிருந்த மூத்த பத்திரிகையாளர் தாகூரிடம் கேட்டபோது,
சசி பெருமாள் வந்து அந்த டெலிபோன் டவர் உச்சத்தில் சென்று போராட்டம் நடத்தப் போகிறேன், என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் நான் தன்னைத்தானே தீ கொளுத்தி மாண்டு விடுவேன் என்ற ஒரு எச்சரிக்கையோடு ஒரு கையில் மண்ணெண்ணெய் கேனோடும் இன்னொரு கையில் தீப்பந்தத்தோடும் அவர் அந்த படிகள் ஏற முயன்ற போது அவரோடு ஜெயசீலனும் அந்த படிகள் ஏறி அவருக்கு துணை செய்தார். ஆனால் ஒவ்வொரு 10 படிகளுக்கு இடையே அவருக்கு மூச்சு வாங்கிய நிலையில் 8 மணிக்கு அவர் ஏற தொடங்கியவர் 10 மணிக்கு தான் அதனுடைய கோபுரத்தினுடைய உச்சத்தை சென்று அடைந்தார். சசி பெருமாள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார் என்பது அரசு அதிகாரிகளுக்கு தெரிய வந்ததுடன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அந்த வட்டாட்சியர், துணை கண்காணிப்பாளர் போன்றவர்கள் வந்து அந்த மக்களிடம் வந்து கோரிக்கை வைத்தார்கள், நாங்கள் இந்த கடையை மாற்றி விடுகிறோம், நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்கள் என்று. காவல்துறை வந்து அவருடைய ஒலிவாங்கியில் ஒலிபெருக்கியில் அறிவித்தார்கள், சசி பெருமாளிடம் கீழே இறங்கி வாருங்கள், உங்களுடைய கோரிக்கையை நாம் கீழிருந்து பேசுவோம் என்று சொன்ன பொழுது அவர் மேலிருந்து வரமாட்டேன் என்று கையை அசைத்தார். இந்த நிலையில் ஜெயசீலன் கீழே வந்து அதிகாரிகள் மட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த அதுவரைக்கும் அமர்ந்திருந்த சசி பெருமாள் சற்று அந்த அவர் இருந்த பகுதியில் சரிந்து படுத்திருக்கிறார். ஜெயசீலனே அரசு காவல்துறை ஒலிபெருக்கையில் சசி பெருமாளிடம் நம்முடைய கோரிக்கையை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள், ஆகவே இப்போதைக்கு நாம் போராட்டத்தை கைவிடுவோம் என்று அவர் தெரிவித்த நிலையில் அவரை மேலே சென்று பார்த்த பொழுது அவர் ஏற்கனவே இறந்திருப்பது தெரிய வந்தது
என்று தெரிவித்தார். 60 வயதாகும் சசி பெருமாள் நீண்ட நாட்களாகவே தமிழகத்தில் மதுவிலக்கு கோரி போராட்டங்களை நடத்தி வருகிறார். 2013 மதுவிலக்கை தமிழகத்தில் அமல்படுத்த கோரி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தினார். தமிழக அரசு முன்னதாகவே அவரை அழைத்து பேசியிருந்தாலோ, உண்ணாமலை கடையில் உள்ள மதுக்கடைகளை மூடியிருந்தாலோ இந்த மரணம் நேர்ந்திருக்காது என தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கோரி தொடர் போராட்டங்களை நடத்தி வரும் சட்டக்கல்லூரி மாணவியான நந்தினி பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
தொடர்ந்து போராடிட்டு இருக்கும் போது அரசாங்கம் வந்து ஒரு நல்ல அரசாங்கமா இருந்தாங்க அப்படின்னா கூப்பிட்டு வந்து உங்களோட கோரிக்கை என்ன, அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கறது வந்து கேட்கணும். அதை விட்டுட்டு வந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் எல்லா கட்சிகளும் வந்து மதுவிலக்குதான் எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து டாஸ்மாக் மதுக்கடைகள் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற நிலைமையில கூட அரசாங்கம் வந்து எந்த முடிவு எடுக்கல அப்படிங்கிறனாலதான் இவ்வளவு தீவிரமான போராட்டத்துல வந்து சசி பெருமலையா வந்து ஈடுபட்டு இருக்காரு. ஏற்கனவே வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அறிவிச்சிருந்திருக்காரு, நான் வந்து தீ குளிக்க போறேன், டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடணும் வலியுறுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு. ஆனா அரசாங்கம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது எடுத்திருந்திருக்கணும், இல்லைன்னா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருந்திருக்கணும். எதுவுமே இல்லாம கண்டுக்காம விட்டனாலதான் இன்னைக்கு வந்து அவரோட உயிர் வந்து போயிருக்கு.
சசி பெருமாளின் மறைவு குறித்து திமுக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, மதிமுக ஆகியவை இரங்கல் தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் சமீப ஆண்டுகளாக மதுவிலக்கு குறித்த கோரிக்கைகள் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றன. மதுவிலக்கு போராளியான சசி பெருமாள் போராட்டத்தின் போதே மரணமடைந்திருக்கும் நிலையில் இந்த போராட்டங்கள் குறித்தும் சசி பெருமாளின் மரணம் இதில் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் குறித்தும் ஞானியிடம் பேசினார் எல்ஆர் ஜெகதீசன்.
இது வந்து தேர்தல் காலமாக இருக்கிற காரணத்தினால் இன்னும் ஒரு 10 மாதங்களில் தேர்தல் வருகிற காரணமாக இருக்கிறதுனால் தேர்தலை ஒட்டி மதுவிலக்கே ஒரு முக்கியமான பிரச்சனையாக ஏற்கனவே பல்வேறு அமைப்புகளும் சமூக இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் முன்வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த மரணம் ஒரு கவனத்துக்குரிய மரணமாக மாறுகிறது. அதான் அடிப்படையான விஷயம். அப்படி இல்லை என்றால் இது போதிய கவனம் பெறாமலே தான் போய்விடக்கூடும்.
சரி, கவனம் பெற்றாலும் உரிய பலன் அரசிடமிருந்தும் அரசியல் கட்சிகளிடமிருந்தும் இதற்கான உரிய பலன் கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்களா?
அப்படி எதுவும் நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், ஒரு இறந்த சசி பெருமாள் என்பவர் ஒரு மாபெரும் கட்சியுடைய இயக்கக்கூடிய தலைவராக இருந்தவர் எல்லாம் அல்ல. அவர் ஒரு தனிநபர், விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு லட்சியத்துக்காக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர், பெரும்பாலான நேரம் தனிநபராகவே செயல்பட்டவர். எனவே அவரை சூழ்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான இயக்கம் ஒன்று நாடு முழுவதும் உருவாகிவிடும் என்றெல்லாம் நாம் கற்பனை செய்ய முடியாது. மாறாக ஏற்கனவே அவரை போன்றவர்கள் தொடர்ந்து பல வருடங்களாக பிரச்சாரம் செய்து வந்திருக்கிற காரணத்தினால்தான் இப்போது இதர அரசியல் கட்சிகளும் இதர அமைப்புகளும் கூட தேர்தல் நேரத்திலாவது இந்த பிரச்சனையை கையெழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றியே ஏற்கனவே இப்படிப்பட்ட தனிநபர்களுடைய பிரச்சாரத்தினால் கிடைத்ததுதான்.
அதே சமயத்தில் யதார்த்த ரீதியில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30%-லிருந்து 50% என்பதாக சில புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு விதமாக சொல்கின்றன. எப்படி இருந்தாலும் கணிசமானவர்கள் தினமும் குடிக்கும் அல்லது அவ்வப்பொழுது குடிக்கும் ஒரு சமூக பழக்கத்திற்கு வந்துவிட்ட ஒரு சமுதாயத்தில் உங்களை போன்றவர்கள் வலியுறுத்தும் முற்று முழுதான மதுவிலக்கு என்பது நிஜமாகவே சாத்தியம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த 30% என்பது யாருக்கும் உறுதியாக தெரியாத எண்ணிக்கை. இருந்தாலும் இந்த 30% என்று வைத்துக்கொண்டே பார்த்தாலும் கூட குடிக்கிறவர்கள் 30% என்றால் நாள் பாதிக்கப்படுகிறவர்கள் 70% இருக்கிறார்கள். அந்த 70% நீங்கள் மறந்துவிட முடியாது. எனவே பெருவாரியானவர்கள் நாள் பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். சாலை விபத்துகள் ஒரு முக்கியமான இடம், மாதம் 1000 பேர் தமிழ்நாட்டிலே சாலை விபத்துகளில் இறந்து போகிறார்கள். வருடத்துக்கு 12,000 பேர், இதில் 70% விபத்துகள் குடியினால் நிகழ்கின்றன என்று அதிகாரப்பூர்வமான அரசு புள்ளி வரங்களை சொல்கின்றன. இன்னொரு பக்கம் குடிப்பவர்களினால் ஏராளமான குடும்பங்களுக்குள்ளே மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு முழு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் குடிக்கிறார், ஆனால் குடும்பத்தில் இருக்கிற 4 பேரும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே பாதிக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றுக்குமே யார் வடிவம் கொடுப்பது, எப்படி இதற்கு மாற்றுக் கொண்டு வருவது என்ற சிக்கல் தான் இருந்து கொண்டிருக்கிறதே ஒழிய மக்கள் ஆதரவு இதற்கு இருக்காது என்று கருதுவதற்கில்லை.
மக்கள் ஆதரவை பற்றி நீங்கள் கூறினீர்கள். இந்த இரண்டு பிரதான திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இரண்டு கட்சிகளுமே மதுவிலக்கை தளர்த்திய கட்சிகள் தான். அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுதானே வருகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அரசியல் ரீதியில், வாக்கு அரசியலில், குறிப்பாக தேர்தல் அரசியலில் இது இன்னொரு பேசுபொருளாக இருக்கும். ஊழல் ஒழிப்பு மாதிரி மது ஒழிப்புங்கிறது ஒரு பேசுபொருளாக இருக்குமே தவிர களத்தில் வாக்களிக்கும் போக்கில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயமாக இது இருக்காது அப்படின்னு சிலர் வாதிடுறாங்க. நீங்க அந்த வாதத்துல உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல, முதல்ல அடிப்படையாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேர்தல் வெற்றி என்பதும் ஒற்றை பிரச்சனையில் நடப்பதே அல்ல. இத்தனை ஆண்டு காலமாக தேர்தல் வெற்றிகளுடைய அடிப்படை என்று பார்த்தால் எந்த தேர்தலும் எந்த ஒற்றை பிரச்சனையினாலும் ஒரு கட்சி ஜெயிப்பதோ ஒரு கட்சி தோற்பதோ நடப்பதில்லை. தேர்தல் வெற்றி என்பது பல்வேறு பிரச்சனைகளின் தொகுப்பாகத்தான் நடக்கும். அப்படி பார்க்கிற போது கடந்த 40 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு தேர்தலிலேயே இந்த பல்வேறு பிரச்சனைகள் ஒன்றாக கூட மதுவிலக்கு என்பது இதுவரைக்கும் இடம்பெற்றது கிடையாது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போதுதான் முதல் முறையாக ஒரு தேர்தல் நேரத்திலே மதுவிலக்கு என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக, தேர்தல் பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையாக உள்ளே வருகிறது. இதுவே 40 ஆண்டுகாலமாக இல்லாத ஒரு முக்கியமான மாற்றம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஞானியிடம் பேசியவர் எல்.ஆர். ஜெகதீசன். இந்தியாவும் வங்கதேசமும் தம்மிடையிலான எல்லையில் 160க்கும் அதிகமான சிறு நிலப்பரப்புகளை இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு பரிமாறிக்கொள்கின்றன. பூபாலரத்னம் சீவகன் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
இந்தியாவும் வங்கதேசமும் தம்மிடையே எல்லையில் 160க்கும் அதிகமான சிறு நிலப்பரப்புகளை இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவுடன் பரிமாறிக்கொள்கின்றன. இதையடுத்து உலகின் மிகவும் சிக்கலான எல்லை தகராறு ஒன்றும் முடிவுக்கு வருகின்றது. வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு சொந்தமான சிறு இடங்கள் பலவும், அதேபோல இந்தியாவில் வங்கதேசத்துக்கு சொந்தமான சிறு இடங்கள் பலவும் இருக்கின்றன. 18ஆம் நூற்றாண்டில் அப்பகுதியில் செய்து கொள்ளப்பட்ட சமாதான ஒப்பந்தங்களால் இம்மாதிரியான நிலப்பரப்புகள் 2 நாடுகளிலும் அமைந்தன. இந்த இடங்களில் வாழ்ந்து வந்த கிட்டத்தட்ட 50,000 பேர் நாடற்றவர்களாகவே இருதரப்பாலும் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது செய்து கொள்ளப்பட்டிருக்கும் இந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலம் இந்த சிறு பகுதிகள் அவை அமைந்திருக்கின்ற நாட்டினுடையே சேர்க்கப்படுகின்றன. அதில் வாழும் மக்கள் எந்த நாட்டின் பிரஜா உரிமையை தமக்கு வேண்டும் என்பதை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தாங்கள் வாழும் இடம் எந்த நாட்டோடு சேருகின்றதோ அந்த நாட்டின் பிரஜா உரிமையை அந்த மக்களில் பெரும்பாலானோர் தெரிவு செய்வார்கள் என்பதால் பலர் குடியுரிமையை மாற்ற வேண்டி வரும் என தெரிகின்றது. ஆனால் வங்கதேச பக்கத்தில் வாழும் இந்தியர்கள் சுமார் 1000 பேர் தமது இந்திய குடியுரிமையை தக்க வைத்துக் கொள்ள விரும்புவதால் அவர்கள் இந்திய பக்கத்தில் வந்து குடியேறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சீவகன். புற்றுநோய்க்கான மருந்து ஒன்று மனிதர்களின் உடலில் மறைந்திருக்கும் HIV தொற்றை அவற்றின் மறைவிடங்களில் இருந்து வெளியேற்ற வல்லது என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இதுகுறித்த செய்திக்குறிப்பை அளிக்கிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
தற்போதைய நிலையில் HIV தொற்றுக்கு எதிராக கொடுக்கப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த மருந்தான ஆன்டி ரெட்ரோ வைரல் கூட்டு மருந்தானது மனிதர்களின் இரத்தத்தில் இருக்கும் HIV வைரஸ்களை கொல்கிறது. ஆனால் இந்த HIV வைரஸ்கள் மனித உடலின் வேறு இடங்களில் ஒளிந்திருக்கும் பாதுகாப்பான பதுங்கிடங்களை இந்த குறிப்பிட்ட கூட்டு மருந்தால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. எனவே மனிதர்களின் இரத்த ஓட்டத்தில் HIV வைரஸ் இல்லாவிட்டாலும் உடலின் வேறு இடங்களில் இந்த வைரஸ் தொடர்ந்து மறைந்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒளிந்து உறக்க நிலையில் இருக்கும் HIV வைரஸ்களை வெளியே கொண்டு வருவதில் புற்றுநோய்க்கான இந்த குறிப்பிட்ட மருந்து வீரியத்துடன் செயற்படுவதாக தற்பொழுது ப்ளோஸ் பேத்தோஜன்ஸ் என்கிற மருத்துவ சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கும் ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. HIV வைரஸானது மனித உடலில் நீண்ட காலம் மறைந்து வாழத்தக்க வல்லமை வாய்ந்தது என்பதை HIV தொற்றுக்குள்ளான மிசிசிப்பி குழந்தையின் சிகிச்சையின் பொழுது மருத்துவர்கள் கண்டறிந்தனர். இந்த குறிப்பிட்ட பெண் குழந்தை பிறந்தபொழுது ஆன்டி ரெட்ரோ வைரல் கூட்டு மருந்து அதற்கு கொடுக்கப்பட்டது. பிறகு ஒரு கட்டத்தில் அவருக்கு இரத்த பரிசோதனைகள் செய்ததில் அவரது இரத்தத்தில் HIV வைரஸ் தொற்று இல்லை என்பதாக தெரிய வந்தது. அதன் பின்னர் அவருக்கு சிகிச்சை நிறுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் கழிந்த பிறகு அவரது உடலில் HIV வைரஸ் தொற்று தொடர்ந்தும் இருந்தது மீண்டும் கண்டறியப்பட்டது. மருத்துவர்களின் வார்த்தைகளில் சொல்வதானால்
கிக் அண்ட் கில் என்று ஆங்கிலத்தில் கூறப்படும் வழிமுறை. அதாவது உறக்கத்திலிருந்தும் மறைவிடத்திலிருந்தும் HIV வைரஸை அழைத்து எழுப்பி அழிப்பது என்கிற சிகிச்சை முறையே HIV தொற்றை முற்றாக குணப்படுத்த சரியான வழி என்று மருத்துவர்கள் நம்புகிறார்கள். மறைவிடத்தில் பதுங்கி உறைநிலையில் இருக்கும் HIV வைரஸை உறக்க நிலையிலிருந்து எழுப்பி மறைவிடத்தை விட்டு வெளியே கொண்டு வருவது இதன் முதல் கட்டம். அடுத்த கட்டம் என்பது இப்படி வெளியே வந்த HIV வைரஸ்களை மருந்துகள் மூலம் கொன்று அழிப்பது. சூரிய வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட தோலில் ஏற்படும் புற்றுநோயை தடுப்பதற்கான சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் மருந்தின் ஒரு அங்கமான PEP-005 என்கிற மருந்தை கலிபோர்னிய பல்கலைக்கழகத்தில் இருக்கும் டேவிஸ் மருத்துவ பள்ளியைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தனர். HIV தொற்றுக்குள்ளான 13 பேரிடமிருந்து நோய் எதிர்ப்பு கலங்களை எடுத்து அவற்றை ஆய்வகத்தில் வளர்த்து அதற்கு இந்த மருந்தை கொடுத்து இவர்கள் தமது இந்த ஆய்வை மேற்கொண்டனர். இந்த செல்களில் மறைந்திருந்த HIV வைரஸ்களை மீண்டும் செயற்பட தூண்டுவதில் இந்த குறிப்பிட்ட PEP-005 என்கிற மருந்து மிகவும் வீரியத்துடன் செயற்பட்டதாக இந்த ஆய்வின் முடிவுகள் கூறுகின்றன. இந்த மருந்தில் இருக்கும் வேதிப்பொருளானது HIV தொற்றுக்கு எதிரான புதிய மருந்தாக பயன்படலாம் என்றும் இந்த ஆய்வறிக்கை நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே அரசுகள் மற்றும் மருத்துவர்களால் அனுமதிக்கப்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் ஒரு வேதிப்பொருள் அதாவது மருந்து HIV வைரஸை மறைவிடத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து அவற்றை அழிப்பதற்கும் பயன்படுத்த முடியும் என்கிற சாத்தியத்தை கண்டறிந்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக இந்த ஆய்வில் ஈடுபட்டவர்களில் ஒருவரான மருத்துவர் சத்ய தண்டேகர் தெரிவித்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட மூலக்கூறானது மருத்துவ சிகிச்சை மற்றும் மனிதர்களிடம் நடத்தப்படும் பரிசோதனைகளுக்கு முன்னேறி செல்லக்கூடிய சாத்தியம் அதிகம் இருக்கிறது என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். அதே சமயம் இந்த மருந்தானது HIV தொற்றுக்குள்ளான மனிதர்கள் மத்தியில் இன்னமும் நேரடியாக பரிசோதனை செய்து பார்க்கப்படவில்லை. இந்த பரிசோதனை முடிவுகள் உற்சாகம் அளிப்பதாக தெரிவித்திருக்கும் மெல்போர்ன் பல்கலைக்கழக பேராசிரியர் ஷரோன் லூவின், மறைந்திருக்கும் HIV வைரஸை வெளியில் கொண்டு வருவதற்கான புதிய மருந்தை கண்டுபிடிப்பதில் இது ஒரு முக்கிய முன்னேற்றம் என்றும் கூறியிருக்கிறார். நீண்ட நாட்களாக மனித உடலில் மறைந்திருக்கும் HIV வைரஸை அழிக்கவல்ல கூடுதல் மருந்தை இந்த ஆய்வின் முடிவுகள் காட்டுகின்றன. அதே சமயம் இது HIV தொற்றுக்கு உள்ளான நோயாளிகளின் உடலில் இதே வேலையை செய்கிறதா என்பதை உறுதி செய்வதற்கான மேலதிக ஆய்வுகள் செய்ய வேண்டியிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். PEP-005 என்கிற இந்த வேதிப்பொருளானது அமெரிக்க மருத்துவ ஆணையம் அங்கீகரித்திருக்கும் மருந்தின் ஒரு பகுதிதான் என்றாலும் HIV தொற்றுக்குள்ளான ஒரு நபருக்கு இதை கொடுப்பது பாதுகாப்பானதா என்பதை முடிவு செய்ய இன்னும் சில காலம் தேவைப்படலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
HIV தொற்றை மனித உடலில் இருந்து வெளியேற்ற வல்லது என்று கூறப்படும் மருந்து ஒன்று குறித்த செய்தி குறிப்பை அளித்தவர் எல்ஆர் ஜெகதீசன். அடுத்ததாக 2022 ஆண்டில் நடக்கவிருக்கும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளையும் பாராலிம்பிக் போட்டிகளையும் நடத்துவதற்கு சீனாவின் பெய்ஜிங் நகரம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை அளிக்கிறார் சாதாத்.
The host city of the Olympic Winter Games 2022. பெய்ஜிங்.
கஜகஸ்தானின் அல்மாட்டி நகரம் முன்வைத்த கோரிக்கையை வீழ்த்தி சீனாவின் பெய்ஜிங் 2022 ஆண்டின் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை நடத்த தெரிவாகி இருக்கிறது. 2008 ஆண்டில் பெய்ஜிங் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளையும் நடத்தியிருந்தபடியால் உலகிலேயே கோடைக்கால மற்றும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் முதல் நகரம் என்ற பெருமை பெய்ஜிங்கை சென்று சேரும். பெய்ஜிங் முன்வைத்த செயல்திட்டம் வலுவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இருந்ததால் அதற்கு இந்த போட்டியை நடத்தும் வாய்ப்பை வழங்குவதாக சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் கூறியிருக்கிறது. 2022 குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கான போட்டி 2 ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பித்தபோது பெய்ஜிங்கும் அல்மாட்டியும் வாய்ப்பில்லாத ஊர்களாக பார்க்கப்பட்டன. ஆனால் அரசியல் மற்றும் நிதி காரணங்களுக்காக பல ஐரோப்பிய நகரங்கள் இந்த போட்டியிலிருந்து விலகின. இறுதி வாக்கெடுப்பில் அல்மாட்டி நகரத்தை விட 4 வாக்குகளை அதிகமாக பெற்று பெய்ஜிங் தெரிவாகியிருக்கிறது. 100 கோடி டாலருக்கும் அதிகமான ஒரு தொகையை புதிதாக அரங்கங்களையும் கட்டமைப்பையும் உருவாக்குவதில் பெய்ஜிங் செலவிடும் என சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் மதிப்பிடுகிறது. ஆனாலும் பல போட்டிகளை அந்த ஊரில் ஏற்கனவே இருக்கும் அரங்கங்களில் நடத்த முடியும் எனவும் அது தெரிவித்திருக்கிறது. போன வருடம் நடந்த 2014 வின்டர் ஒலிம்பிக் போட்டிகள் ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடந்தன. அடுத்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டி 2018 தென்கொரியாவின் பியோங்சாங் நகரில் நடக்க இருக்கிறது.
செய்தி குறிப்பை அளித்தவர் சாதாத். இப்போது இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகளை கேட்கலாம்.
ரஷ்யாவின் முன்னாள் உளவு அதிகாரி அலெக்சாண்டர் லிட்வினென்கோ 9 ஆண்டுகளின் முன்னர் கொலை செய்யப்பட்டதுடன் ரஷ்ய அரசுக்கு தொடர்பு இருப்பதாக பிரிட்டிஷ் பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டை ரஷ்யா நிராகரித்துள்ளது.
இரண்டு போர்க்கப்பல்களை ரஷ்யாவிற்கு விற்பதற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்ததற்கான இழப்பீட்டை செலுத்துவதற்கு பிரான்ஸ் இணங்கியுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கினியில் நடைபெற்ற மருத்துவ பரிசோதனை முடிவுகளில் எபோலா வைரஸ் நோய்க்கிருமிகளிடமிருந்து 100% பாதுகாப்பு அளிக்கும் தடுப்பூசியின் செயற்பாட்டை உலக சுகாதார அமைப்பு பாராட்டியிருக்கிறது.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.